அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையில் காணாமல் போனவர்களின் தேசிய நினைவு தினம் நாளை நடக்க இருக்கும் நிலையில் அந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களை அச்சுறுத்தும் விதமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
Actually, we were working with the Western organizations, especially with the UN, because even in 1989, with Mr. Mahinda Rajapaksa, as civil organizations...
இலங்கைக்கு வந்த சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பில் இந்தியா இலங்கையிடம் தனது அதிருப்தியை தெரிவித்ததாக வெளியாகி இருக்கும் செய்திகள் தொடர்பான ஒரு அலசல்.
அதாவது சீனா பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்திய பெருங்கடல்ல இந்திய கடற்படை தான் பெரும் ஆதிக்கம் நிலவியது. அதற்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி.
இந்திய தலைநகர் டெல்லியில் தீபாவளியை ஒட்டி உருவான மதமோதல், உருவாகி இருக்கும் பதற்றம் தொடர்பான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான காஷ்மீர் பிராந்தியத்தில் அண்மையில் அதிகரித்திருக்கும் முறுகல் நிலை குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் சிவா பூபாலரத்னம்.
ஆப்கானிஸ்தானில் ஹெல்வான் மாகாணத்தில் பாஸ்டன் முகாமில் இருக்கின்ற மிகப்பெரிய ராணுவ வளாகத்தை அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படையினர் ஆப்கான் படையினரிடம் மீள ஒப்படைத்திருக்கின்றனர். இந்த கையளிப்பு நிகழ்வோடு அமெரிக்காவின் கடைசி மரைன் படையணி ஆப்கானிஸ்தானில் தங்களின் நடவடிக்கைகளை முடித்துக் கொள்கிறது. அந்த நாட்டில் பிரிட்டிஷ் ராணுவத்தின் தாக்குதல் நடவடிக்கைகள் இத்தோடு முடிவுக்கு வருவதாக பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபாலோன் கூறினார். ஆப்கானுக்குள் நுழைந்தது முதல் பிரிட்டன் இதுவரை 453 படையினரை இழந்திருக்கிறது. இதேவேளை இந்த ஆண்டில் மட்டும் ஆப்கான் படையினரில் 4000 பேர் பலியாகியிருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
பொருளாதார நிலை மேலும் மோசமடைந்தால் வங்கிகள் அதனை எவ்வாறு தாக்குப்பிடிக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கான சோதனையில் ஐரோப்பிய வலயத்தைச் சேர்ந்த பலவீனமான பல வங்கிகள் தோல்வி கண்டிருக்கின்றன. 14 வங்கிகள் உடனடியாக பில்லியன் கணக்கான டாலர்கள் புதிய நிதியை தேடுவதுடன் 2 தமது பலவீனங்களை திருத்துவதற்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி நிர்வாகிகள் கூறியிருக்கின்றார்கள். இப்படியான 4 பலவீனமான வங்கிகளை ஆக கூடுதலாக இத்தாலி கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டின் இறுதியில் இப்படியான சோதனையில் தோல்வியடைந்திருக்க வேண்டிய ஐரோப்பிய வலயத்தின் மேலும் 10 வங்கிகள் எப்படியோ முதலீட்டாளர்களிடமிருந்து மேலதிக நிதியை பெற்றுவிட்டன.
எகிப்தில் அதிகாரப்பூர்வ அனுமதியை பெறாமல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள் 23 பேருக்கு நீதிமன்றம் தண்டனை அளித்திருக்கிறது. பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. யாரா சலாம், சனாஸ் சைஃப் உள்ளிட்ட 2 முன்னணி மனிதுரிமை செயற்பாட்டாளர்களும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். காவல்துறையின் அனுமதியை பெறாமல் நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை தடை செய்து எகிப்து அரசாங்கம் கடந்த ஆண்டு புதிய சட்டம் கொண்டு வந்தது. இந்த வழக்கை முன்கூட்டியே தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்ட விசாரணை என்று வர்ணித்திருக்கின்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்களையும் நசுக்கி விடுகின்ற அரசாங்கத்தின் முடிவையே இது காட்டுவதாகவும் கூறியிருக்கிறது.
ரஷ்யாவுக்கு ஆதரவான பழைய தலைமையை பதவி நீக்கி ரஷ்யாவின் ஆதரவுடனான கிளர்ச்சிக்காரர்களுடன் கிழக்கு யுக்ரைனில் மோதல்களை ஆரம்பித்த பின்னர் யுக்ரைன் நாட்டு மக்கள் முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றில் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பு நடக்கும் நிலையில் அதிபர் பெட்ரோ போரோஷெங்கோ அவர்கள் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிக்கு அருகாக இருக்கின்ற அரசாங்க கட்டுப்பாட்டு நகரொன்றில் கமஃப்ளெஜ் சீருடையில் தோன்றினார். இந்த தேர்தல் ஒரு மேற்கு ஆதரவு மற்றும் மறுசீரமைப்பு ஆதரவு நாடாளுமன்றத்தை உருவாக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக முன்னதாக அவர் கூறியிருந்தார். பெரிய சம்பவங்கள் எதுவுமின்றி வாக்களிப்பு நடந்திருக்கின்றது. ஆனால் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிழக்கு பகுதியில் அது நடக்கவில்லை.
மேற்கு ஆப்பிரிக்க நாடொன்றில் இபோலா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களோடு தொடர்புபட்டிருந்த எந்த ஒரு நபரையும் தனிமைப்படுத்தி விடுகின்ற சில அமெரிக்க மாநிலங்களின் முடிவை அமெரிக்காவின் மூத்த சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் விமர்சித்திருக்கிறார். இந்த நோயை கட்டுப்படுத்தும் பணிகளுக்காக மேற்கு ஆப்பிரிக்கா செல்கின்ற சுகாதார பணியாளர்களை தடுப்பதாக இது அமைந்துவிடும் என்று டாக்டர் அந்தனி ஃபாவுசி கூறுகின்றார். ஆப்பிரிக்காவில் இபோலாவை கட்டுப்படுத்துவதே அந்த நோயிலிருந்து அமெரிக்கர்களை பாதுகாக்க சிறந்த வழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சியரலியோனிலிருந்து நாடு திரும்பிய அமெரிக்க மருத்துவ தாதி ஒருவர் தான் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார்.
நைஜீரியாவின் இஸ்லாமிய தீவிரவாதிகளான போக்கோஹராமின் 40 போராளிகள் தமது நாட்டின் வடகிழக்கு பகுதியில் வைத்து கொல்லப்பட்டதாக கேமரூன் நாட்டின் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். நைஜீரியாவிலிருந்து எல்லை கடந்து வந்து 3 கிராமங்களை தாக்குவதற்காக பயமாக ஆயுதம் தரித்து வந்த இஸ்லாமியவாதிகளுடன் தமது படையினர் சண்டையிட்டதாக கேமரூனின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றது. 4 கிராமவாசிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் கேமரூன் படையினரின் இழப்பு குறித்து எதுவும் கூறப்படவில்லை. அண்மை காலமாக கேமரூனுக்குள் ஊடுருவி வருகின்ற போகோ ஹராம் அமைப்பினர் அங்கு பணையமாக ஆக்களையும் கடத்தியிருக்கின்றார்கள்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனவர்களின் தேசிய தினமும் நினைவு தினம் நாளை நடக்க இருக்கும் நிலையில் அந்த நிகழ்வுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தங்களை அச்சுறுத்தும் விதத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த கோரிக்கையை விடுப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். காணாமல் போனோரின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ அவர்களிடம் இதுபற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Tomorrow it is the national day, we call it the national day for the commemoration of the disappeared.
காணாமல் போனவர்களை நினைவு கூறுவதற்கான தேசிய தினத்தை நாங்கள் நாளை அனுஷ்டிக்கின்றோம். 1991 நாங்கள் இந்த தினத்தை அனுஷ்டித்து வருகின்றோம். நாளை நடக்க இருப்பது 24th ஆண்டு நினைவு நாள். நாங்கள் வாழ்கின்ற நீர்கொழும்பு பிரதேசத்தில் நேற்றிரவு 2 சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. கொழும்பிலும் இவ்வாறான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகின்றோம். எங்களின் படங்களை பிரசுரித்து நாங்கள் இறந்தவர்களின் பிணங்களை காட்டி டொலர்களை சம்பாதிப்பதாகவும் வேறு வெறுப்புணர்வு வாசகங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் தான் தலைமை பேச்சாளராக நாளை கலந்து கொள்கிறார். அவரது படத்தையும் பிரசுரித்திருக்கிறார்கள். நாட்டிற்கு வெளியில் இருக்கின்ற நிமல்கா, போர்க்காலத்தில் போருக்கு எதிராக பாடல்களை பாடிய பாடகர் ஜாயதிலக பண்டார, தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஹேமன், ஊடகவியலாளர் ஃப்ரெடி கமகே ஆகியோரோடு எனது படமும் எமது முழுநேர செயற்பாட்டாளர்களின் படங்களும் அந்த சுவரொட்டிகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. எமது முழுநேர செயற்பாட்டாளர்களின் வீடுகளுக்கு அருகே நன்றாக திட்டமிட்டு இந்த சுவரொட்டிகளை அவர்கள் ஒட்டியிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே வாழ்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது தங்களுக்கு தெரியும் என்று அச்சுறுத்துகின்ற முயற்சிதான் அது. 2 வாரங்களுக்கு முன்னர் என்ஜிஓக்களுக்கு மஹிந்த ராஜபக்சவை பார்த்து பயம் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அதன் பின்னர் என்ஜிஓக்கள் சிரியா, தெற்கு சூடான் போன்ற வெளிநாடுகளில் என்ன செய்கின்றன என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இப்போது இந்த நினைவு தினத்துக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன என்றார் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான அமைப்பின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ. இலங்கையில் இருக்கின்ற என்ஜிஓக்கள் சர்வதேச நாடுகளினது, குறிப்பாக மேற்குலகத்தின் நலன்களுக்காக வேலை செய்வதாக இந்த போஸ்டர்கள் குற்றம் சாட்டுகின்றன. அது பற்றி உங்களின் கருத்து என்ன?
Actually, we were working with the Western organizations, especially with the UN.
மேற்குலக அமைப்புகளுடன், குறிப்பாக ஐநாவுடன் இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம். 1989 காணாமல் போதல்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாம், ஏன் மஹிந்த ராஜபக்சவும் கூட, சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்துதான் பணியாற்றினோம். ஜெனீவாவுக்கு மஹிந்த ராஜபக்ச தான் எங்களின் பிரதிநிதியாக சென்றிருந்தார். அவரதும் இன்றைய அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவினதும் விமான டிக்கெட்டுகளுக்கு சிவில் அமைப்புகள் தான் அன்று பணம் கொடுத்தன. அந்த பணம் வெளிநாடுகளில் இருந்துதான் எங்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்தபோது எங்களின் இந்த காணாமல் போனவர்களுக்கான நினைவு தினத்துக்கு சிறப்பு பேச்சாளராக வந்து பேசியிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி காலத்தில் ஒருவர் காணாமல் போனாலும் கூட தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விடுவேன் என்று அன்று மஹிந்த ராஜபக்ச கூறி சென்றார் என்றார் பிரிட்டோ பெர்னாண்டோ. இலங்கையில் இருக்கின்ற என்ஜிஓ அமைப்புகள் வெளிநாட்டு சக்திகளின் துணையுடன் ராஜபக்சவின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது உண்மையா?
The thing is not we are working with the international community, but the thing is now the activities of Mr. Mahinda Rajapaksa, we are going against them and we are openly challenging them.
நாங்கள் சர்வதேச சமூகத்துடன் வேலை செய்கிறோமா இல்லையா என்பதல்ல இங்கு முக்கியம். மஹிந்த ராஜபக்சவின் செயற்பாடுகள் காரணமாக அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இயங்குகின்றோம். அந்த சவாலை நாங்கள் வெளிப்படையாகத்தான் விடுக்கின்றோம். அதற்காக நாங்கள் எந்த விதமான சூழ்ச்சிகளையோ சதித்திட்டங்களையோ செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் இந்தந்த விடயங்களுக்கு எதிரானவர்கள் என்று வீதிகளில் வெளிப்படையாக இறங்கி விமர்சிக்கின்றோம். 17 அரசியலமைப்பு திருத்தம் ஒழிக்கப்பட்டதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். 18 திருத்தத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். நாங்கள் இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிரானவர்கள். மஹிந்த ராஜபக்ச தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அவர் பதவியிலிருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் வெளிப்படையாகவே கூறுகின்றோம். அரசாங்கத்தை கவிழ்ப்பது சிவில் அமைப்புகளின் நோக்கம் அல்ல. மஹிந்த ராஜபக்ச 1989 நடந்து சென்ற கால் தடங்களில்தான் நாங்களும் செல்கின்றோம். அவர் அந்த பாதையை கைவிட்டு விட்டார். ஆனால் நாங்கள் இன்னும் தொடர்கின்றோம். அன்று அவர் செய்ததில் அரைவாசி அளவு செய்வதற்கு கூட எங்களுக்கு இன்று இடமளிக்கப்படவில்லை. கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரை 19 நாட்களாக எங்களோடு தொடர்ந்து நடந்து வந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச. ஆனால் எங்களால் அதை இன்று வரை செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எங்களுக்கு சர்வதேச சமூகம் உதவவில்லை. அவர்கள் குரல் கொடுக்கின்ற கொள்கைகளுக்காக எங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். அதே நேரம் இந்த அரசாங்கமும் சர்வதேச சமூகத்திடமிருந்து பணம் வாங்குகிறது. மனித உரிமைகளுக்காக எங்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். அபிவிருத்தி வேலைக்காக அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றார் மனித உரிமை செயற்பாட்டாளர் பிரிட்டோ பெர்னாண்டோ. இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் மத்தியிலும் நீங்கள் தொடர்ந்தும் உங்களின் நிகழ்ச்சியை நாளை நடத்தத்தான் வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்டேன்.
நாங்கள்
ஒருபோதும் அதனை கைவிட மாட்டோம். 91 நாங்கள் இதனை முன்னெடுத்து வருகிறோம். காணாமல் போகச் செய்யும் சம்பவங்கள் இலங்கையில் ஒரு குற்றச் செயல் என்று அறிவிக்கப்படும் வரை நாங்கள் இதனை கைவிடப் போவதில்லை என்றார் பிரிட்டோ பெர்னாண்டோ.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி இதேவேளை இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்கிற குற்றச்சாட்டின் கீழ் 58 வயதுடையவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவில் பிரதேசத்தில் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் சம்பந்தப்பட்டவர் என்ற காரணத்திற்காக 58 வயதுடைய சின்னத்தம்பி கிருஷ்ணராசா என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இரணை மாதா நகர் என்ற இடத்தில் வைத்து இவர் நேற்று பகல் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் கூறியிருக்கின்றார்கள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை தொடர்பான விண்ணப்ப படிவம் அவருடைய உடமையில் இருந்ததாகவும் அது தொடர்பாகவே சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
கிருஷ்ணராசா என்னுடைய அப்பா. அவர் நேற்று வந்து இரணமா நகருக்கு சென்றிருந்தார். அவர்கிட்ட பைக்குள்ள வந்து ஒரு ஐநா விசாரணைக்கு சாட்சிய போம் உண்டு. அவர்கிட்ட பைக்குள்ள இருந்திருக்கு. அங்க போன இடத்துல ஜிஏடி அவர் மீது சந்தேகம் கொண்டு கைது செய்துள்ளதாக நாங்கள் அறிகிறோம். எங்களுக்கு வந்து நாஜிகுட போலீஸ் நிலையத்திலிருந்து தொலைபேசி மூலம் எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. பயங்கரவாதத்துக்கு ஊக்கம் அளித்ததன் காரணமாக உங்களுடைய தகப்பனாரை குற்ற தடுப்பு பிரிவு போலீஸார் கைது செய்துள்ளதாக வந்து தங்களுக்கு அறிவித்ததாக எங்களுக்கு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப வளமையா வந்து விடிய வெளிக்கிட்ட நேரம் சில தான் வருவார். 8 மணி 8:30 அப்படித்தான் வருவார். அப்ப இப்ப இரவு ஒரு 8:30 பிறகுதான் தப்ப வரையில் நான் கோல் எடுத்தோம். போன் வந்து ஓப்ல இருக்கு. இப்ப நாஜி கூட இப்படி அங்கதானே போன வரண்டு எங்களை ஒரு உறவினர் இருக்காங்க அடிச்சு கேட்ட இடத்துல அங்க வச்சு இப்படி கைது செய்வதாக அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பிறகு வந்து நாங்க சில சம்பந்தப்பட்ட சில பேருக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தோம். சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அப்ப மனித உரிமை ஆணைக்குழு அவைகளுக்கு நாங்க நைட் தகவலை சொல்லுவோம் போன் பண்ண அவர்கள் திங்கக்கிழமை தங்களோட கண்டாக்ட் பண்ணிட்டோம். இல்ல திங்கக்கிழமை வந்து நேரடியாக முறப்பாடு செய்ய சொல்லி சொன்னார்கள். அதுக்கு பிற்பாடு இன்றைக்கு விடிய காலமே 10:20 சரியா நாஜிகுட போலீஸ் நிலையத்திலிருந்து சகப்பனாரை வந்து கைது செய்துள்ளதாக எனது தொலைபேசியில கத்துக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அப்ப அங்க இருக்கிறார் அல்ல எங்க வச்சிருக்கணும் என்ற தகவல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை
என கைது செய்யப்பட்டவரின் மகனான கிருஷ்ணராசா சுதாகரன் அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது பயங்கரவாதத்துடன் அவருக்கு தொடர்பு இருப்பதனாலும் அவரிடம் 2 தேசிய ஆள் அடையாள அட்டைகள் இருந்தமைக்காகவுமே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் 1989 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து பயிற்சி பெற்றிருக்கின்றார். ஆயினும் அவர் புனர்வாழ்வு பயிற்சி பெற்றிருக்கவில்லை. இருந்த போதிலும் அவரிடம் 2 ஆள் அடையாள அட்டைகள் இருந்தன. அவருடைய பிறந்த ஆண்டு 2 அடையாள அட்டைகளிலும் 2 வெவ்வேறு வருடங்களாக குறிப்பிடப்பட்டிருந்தன. ஒன்றில் அவர் 1954 பிறந்ததாகவும் மற்றொரு ஆள் அடையாள அட்டையில் அவர் 1976 பிறந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவும் பயங்கரவாத செயலுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற காரணத்தினாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவர் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கைக்கு செப்டம்பர் மாதம் வந்திருந்த சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பில் இலங்கையிடம் இந்தியா அதிருப்தியை தெரிவித்ததாக சென்னையிலிருந்து வெளியாகும் தி இந்து செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. சென்ற வாரம் இந்தியா வந்திருந்த இலங்கை ஜனாதிபதியின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்சேவிடம் இந்தியாவின் தீவிர கவலைகள் வெளியிடப்பட்டதாக தி இந்து செய்தி கூறுகிறது. இந்திய அரசு தரப்பிலிருந்து இப்படியான கவலைகள் தெரிவிக்கப்பட்டது உண்மையா என்று இந்திய இலங்கை பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை தொடர்ந்து கவனித்து வரும் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ உயரதிகாரி கர்னல் ஹரிஹரன் இடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த செய்தி உண்மை மட்டுமல்ல, இது செப்டம்பர் மாதம் 25 பல்வேறு ஊடகங்கள் எல்லாம் வெளியா இருக்குது. ஏற்கனவே இது இலங்கை ஊடகங்கள்ல வந்திருக்கு. அப்போது அந்த சீன தூதராலயத்துல கேட்டிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு. அவர் சொன்னது ஹிந்துவில் வந்திருக்கிறதுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்குது. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் நீங்கள் குறிப்பிட்டது போல் நியூக்ளியர் சப்மரீன் கிடையாது. ஏன்னா இங்க வந்து ஹிந்து பத்திரிகையில வந்திருக்குது செங்சன்கிற ஒரு பழைய 1993 வருஷத்து மாடல் முதல் நியூக்ளியர் சப்மரீன் சைனாவே உண்டாக்கினது அதுன்னு சொல்றது. அவர் சொன்னது சாங் கிளாஸ் அதாவது சாதாரண டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டது அப்படின்ட்டு. சாங் கிளாஸும் திறமை வாய்ந்த சப்மரீன். அவர் மேலும் சொன்னது அது அங்க இந்திய கடல்ல இந்திய பெருங்கடல்ல பெட்ரோலிங் போகுது. சீனா நேவி நமது பல்நாட்டு நேவிகள் போகின்றன. அவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க இப்போ பைரேட்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால் கடல் கொள்ளையர்கள் அவர்களிடம் வந்து பாதுகாப்பு கொடுக்க பல்வேறு நாடுகள் பல வருடங்களாக போய்கொண்டிருக்கின்றன. சீனாவுக்கு ஏறக்குறைய ஒரு 12 போகுது 12 கப்பல்கள். அதற்கு கூட போவது இது வழியில தங்கிட்டு போறாங்க அப்படின்னு அதனால தானே ஓபனா வந்திருக்காங்க. நார்மலா சப்மரீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடலுக்கு அடியில தான் போவாங்க, அது போகக்கூடாதுன்னு பேரு, அதாவது சமாதானமா இருக்கும் நாடுகளோடு அதனால மேல வந்துருக்கோம் அப்படின்னு பொருள்பட சொல்றாரு அவரு. இதுல வந்து 2 வித்தியாசங்கள் இருக்கு.
நீங்களே குறிப்பிடுகிறீர்கள், சீன தூதரக அதிகாரிகள் அங்கே தெரிவித்ததற்கும் இன்று ஹிந்துவில் வந்திருக்கும் செய்திக்கும் இடையில் வேறுபாடுகள் இருப்பதாக. என்ன வேறுபாடுகள் உங்க பார்வையில, எது சரியான தகவல்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் சொல்லுது?
இது நான் தீர்வா சொல்ல முடியாது, அதனுடைய புகைப்படத்தை பார்த்தா சொல்லலாம். அது எனக்கு கிடைக்கவில்லை, அது அதை கிடைக்கும் போது சொல்லலாம். ஆனால் ஒரு பெருமளவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. வழக்கமாக பாத்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்களை இந்த மாதிரி பாதுகாப்பு எஸ்கார்ட் டியூட்டிக்கு சாதாரண கப்பல்களுக்கு பாதுகாப்பு அனுப்ப மாட்டாங்க. நீர்மூழ்கி கப்பல்கள் போவதே மற்ற போர்க்கப்பல்களுக்கு கூட துணையாக, அல்லது போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்கு துணையாக போகும், அப்படித்தான் போகும். இது நமதும் போகுது, நமதும் ஒரு 10-12 கடற்படை கப்பல்கள் போகின்றன இதே டியூட்டியில, பல்வேறு நாடுகள் அனுப்புகின்றன. ஆனால் பொதுவாக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த மாதிரி கடல் பிரவேசம் பண்ணுவதே வருங்காலத்தில் பல்வேறு கடல்களை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள, கடலுக்கு அடியில் போனால் இவ்வாறு இருக்குது, அழுத்தம் எவ்வாறு இருக்குது, சூழ்நிலை சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளதான் போவாங்க அவங்க. அதனால் இதுவே ஒரு சந்தேகத்துக்கு கேள்வி எழுப்புகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், இதை தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்க கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி திரு கோட்டபாயா அவர்கள் டெல்லியில் வரவழைக்கப்பட்டு அவருக்கு இதை பற்றி இந்தியாவின் கவலையை சொல்றாங்கன்னு வந்திருக்குது. இது ஒரு முக்கியமான அம்சம். இது பல்வேறு துறையில பாத்தீங்கன்னா இலங்கையில, அதுவும் பாதுகாப்பு துறைக்கு பயன்படக்கூடிய துறைகளில் சீனா பெருமளவில் பிரவேசம் செய்திருக்கு. இந்தியா பாதுகாப்பு துறையில அவ்வளவு பிரவேசம் பண்ணல, பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அரசியல் காரணங்கள், இந்தியா அவ்வளவு தொழில்நுட்பம் சீனாவின் அளவுக்கு கிடையாது, பணமும் கிடையாது, அதன் ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் இதுவரை இந்திய பெருங்கடல்ல இந்திய கடற்படை தான் பெரும் ஆதிக்கம் நிலவியது. அதற்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இது. இது அவர் வந்த போது பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் தேதி வந்தாங்க, அந்த ஒரு வாரம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 10. அதாவது சீன பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு நான் ஒரு பாதுகாப்பு துறை அனலிஸ்ட்ங்கிற முறையில் நான் பார்த்து சொல்வேன்.
இப்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதியின் சொந்த சகோதரரையே கூப்பிட்டு இந்திய தரப்பின் கவலைகள் சொல்லப்பட்டதாக சொல்றீங்க. அந்த கவலைகளுக்கும் அந்த மாறிய அணுகுமுறைக்கும் ஏற்ப இலங்கையினுடைய அணுகுமுறையில், இந்தியா தொடர்பான அணுகுமுறையில் மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
மாற்றம் பண்ணியாகணுங்க. இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த மிக அருகில் உள்ள தோழமை நாடு, அதனால மாற்றம் பண்ணித்தான் ஆகணும்.
ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ உயரதிகாரி கர்னல் ஹரிஹரன். இந்தியாவில் 6 சுற்றுச்சூழல் சட்டங்களை இந்திய அரசு தற்பொழுது மீளாய்வு செய்து வருகிறது. இந்த நடைமுறைக்கு சுற்றுச்சூழல் அமைப்பாளர்கள் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு அமைப்பின் ஆலோசகர் நித்யானந்த் ஜெயராமிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த அரசுக்கும் முந்தின அரசுக்கும் வித்தியாசம் அதிகமா, அவங்களோட பொருளாதார கொள்கை ரீதியா வித்தியாசம் அதிகமா இல்லை. எந்த அரசுக்குமே வளர்ச்சி மூலமாக, தொழில்மயமாதல் மூலமாக வரக்கூடிய வளர்ச்சியை மட்டும்தான் வளர்ச்சியா கருதி அந்த வளர்ச்சியை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுன்ற ஒரு கொள்கையில தான் ரெண்டு அரசும் வேலை செய்யுது. அவங்க சொல்லக்கூடிய வணிகத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறதுக்கு மக்கள் பங்கேற்பும் சுற்றுச்சூழல் சட்டங்களும் ஒரு தடங்களா இருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்க்கு அவங்க வந்து அதனால சுற்றுச்சூழல் சட்டங்களையும் மக்கள் பங்கேற்பையும் குறைச்சாதான் நம்ம நாடு வளர முடியும், ஒரு வளர்ச்சி நாடா மாற முடியும்ன்ற ஒரு ரெண்டு அரசுமே இந்த முடிவு தான் வந்திருக்காங்க. இந்த முடிவை பின்தொடங்கி இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு ரெவ்யூ ப்ராசஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு 6 சுற்றுச்சூழல் சட்டங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடங்கி ஆய்வு செஞ்சு பரிசீலனை செஞ்சு இதை மாற்றத்துக்கான பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கு 2 மாசம் அவகாசம் கொடுத்து 5 பேருக்கு இந்த வேலையை வந்து பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க.
இந்த நடைமுறையில் உங்களை போன்ற சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்களின் முக்கிய விமர்சனங்கள் என்ன?
முதல் விமர்சனம் பாராளுமன்றத்தினால விவாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு விவாதிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட சட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது 2 மாசத்துக்குள்ள 6 சட்டங்களுக்கு எப்படி முடியும் அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி இதுல வந்து மக்கள் பங்கேற்பு என்ன? ஏன்னா இந்த சட்டங்கள்னால பாதிப்பு அடையிறதும் பலன் அடையிறதும் பல லட்ச பல கோடிக்கணக்கான பழங்குடியினர் மக்கள், விவசாய மக்கள், மீனவ மக்கள், தலித் மக்கள், இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பாதிப்போ நலனோ ஏற்படும் போது இந்த சட்டங்களை ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க வந்து மாற்றி அமைக்க சொல்லும் போது இவங்களை கேட்காம இவங்களோட பங்கேற்பு இல்லாம எப்படி செய்ய முடியும்? இந்த பங்கேற்புக்கான விதிமுறைகளை பாத்தீங்கன்னாக்கா 1000 கேரக்டர், அந்த 1000 கேரக்டருக்குள்ள உங்க விமர்சனத்தை நீங்க வந்து இன்டர்நெட் மூலமாவோ இமெயில் மூலமாவோ அனுப்பிச்சு ஆகணும். அது ஒரு ஒரே ஒரு வழிதான் கொடுத்துருக்காங்க, வேற எந்த வழியும் கொடுக்கல. நீங்க 1000 கேரக்டருக்குள்ள 6 சட்டங்களோட விமர்சனத்தை நீங்க வந்து உள்ள உள்ளடக்கணும்னா அதுல ஒரு சட்டத்துக்கு உங்களுக்கு கேரக்டருக்கு மேல கிடைக்கல. அது ட்விட்டர் அக்கௌண்ட் மாதிரி ஒரு ஜனநாயகத்துல வந்து நீங்க ட்விட்டர் ஜனநாயகம் நடத்தணும்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான உதாரணம் இந்த மோடி அரசின் கீழே வந்துருக்கு.
சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழுவின் ஆலோசகர் நித்யானந்த் ஜெயராமன். இந்திய தலைநகர் டெல்லியில் திருலோக்புரி பகுதியில் தீபாவளியை ஒட்டி உருவான மத மோதலை தொடர்ந்து இன்னமும் ஊரடங்கு உத்தரவு நீடிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து டெல்லியில் இருக்கும் சங்கீதா ராஜனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவகன்.
மாலை பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற சமயத்துல இந்த வன்முறை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. 1-2-3 பேர் வந்து மது அருந்தி அவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச சண்டை தான் அதுக்கப்புறம் அது ஒரு மத கலவரமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மசூதிக்கு வெளியில இவங்க தீபாவளி கொண்டாட்டத்துக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஒரு 9 நாள் வந்து அந்த மசூதி போற வழியை வந்து இந்துக்கள் மறைச்சுதா ஒரு சிலர் சொல்றாங்க. அதை வந்து இவங்க தீபாவளி முடிஞ்சிருச்சுல எடுங்கன்னு வெள்ளிக்கிழமை காலையில சொன்னப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கழுவு வீசி இந்த மாதிரி அந்த கழுவு வந்து இன்னும் பெருசா இருக்கு. 4-5 பேர் சேர்ந்து அது 10-20 பேர் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து பெருசா ஆயிடுச்சு.
சரி, இந்த கலவரத்தினால எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? யாராவது காயமடைந்து இருக்கின்றார்களா?
ஆமா, காவல்துறையுடைய அறிக்கையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 14 பேர் காயப்பட்டிருக்குதான் சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேர் வந்து மிக மோசமான காயங்கள் பட்டிருக்கு அவங்களுக்கு. ஆனா அந்த 14 பேர்ல 4 பேர் மேல துப்பாக்கி குண்டு பட்டிருக்கு. அது காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா உள்ளூர் மக்கள் யாரோ வந்து துப்பாக்கி பயன்படுத்திருக்காங்கன்னு. உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல, காவல்துறையினர் தான் எங்க மேல வந்து துப்பாக்கி குண்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னு. இது வரைக்கும் 14 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அது தொடர்புல காவல்துறை வந்து 60 பேரை கைது செஞ்சிருக்காங்க. கலவரத்தை தூண்டிய காரணங்களுக்கும் ஒரு 60 பேரை கைது செஞ்சிருக்காங்க.
தற்பொழுது அங்கு நிலைமை எப்படி இருக்கின்றது?
இன்னைக்கு வந்து வன்முறை எதுவும் இல்ல. கடைசியா சனிக்கிழமை நேற்று காலைதான் வன்முறை இருந்தது. ஆனாலும் ஊரடங்கு உத்தரவு அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னமும் அந்த உத்தரவை திரும்ப வாபஸ் பெறல காவல்துறை. அதாவது தினசரி வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அங்க பொதுவா யாரும் வெளியில வரல, சாதாரணமா இருக்கு நிலைமை. ஆனாலும் ஏதாவது வன்முறை வரக்கூடாதுன்னு காவல்துறையினர் அங்க பாதுகாப்பு ஏற்பாடுல பணியில ஈடுபட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல.
இந்த வன்செயல வந்து 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது 2 மதங்களை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டதாக சொல்லி இருக்கிறீர்கள். நிலைமை பதட்டமாக இருந்ததாக கூறியிருக்கிறீர்கள். வன்செயல்களில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அவர்களுக்கான பராமரிப்பு எப்படி இருக்கின்றது?
அதாவது பாதிக்கப்பட்ட 14 பேர் பற்றி தான் காவல்துறையினர் பேசியிருக்காங்க. அதுல அடிப்பட்ட காவல்துறையினரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்புல அதாவது கைது செய்யப்பட்டவங்களோட குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கைது செய்யப்பட்ட நிறைய பேர்ல பாதி பேர் வந்து அடிப்பட்டவங்க, காயப்படுத்தவங்க. அவங்களுக்கான மருத்துவ உதவி காவல்துறை செய்யாம அவங்கள இன்னும் சிறையில் தான் வச்சிருக்காங்க உள்ள. ஏன்னா அவங்க வந்து கலவரத்துல ஈடுபட்டதுனால அவங்களோட குடும்பத்தினர் வந்தா கூட அவங்கள பார்க்க விடுறது இல்ல. அவங்களுக்கான முதல் மருத்துவ உதவி எல்லாம் செய்யல அவங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது காவல்துறை தரப்புல இதுதான் நாங்க செய்ய முடியும், இது வந்து இந்த கலவரத்தை இப்படியே நாங்க விட்டுட்டோம்னா இன்னும் பெரிய அளவுல ஆகும், நாங்க சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க.
அரசாங்க தரப்புல இதனை விட ஏதாவது கருத்து கூறப்பட்டிருக்கா இந்த வன்செயல்கள் சம்பந்தமாக?
அரசாங்கம் தரப்புல இது வரைக்கும் கூறப்படல. அந்த பகுதி மக்கள் வந்து டெல்லியுடைய ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வன்முறை நடக்குதுன்னு அது எழுதுனது வந்து முஸ்லிம் சமூகத்தின் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வன்முறை நடக்குது, இது அரசாங்கம் தலையிட்டு இதுல வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும், அப்பாவி மக்களையும் கைது செஞ்சிருக்காங்கன்னு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னும் அரசாங்கம் தரப்புல ஆளுநர் தரப்புல இன்னும் எதுவும் கூறப்படல.
சங்கீதா ராஜன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் பிராந்தியத்தில் அண்மையில் நடந்த மோதல்கள் காரணமாக இரு பக்கத்திலும் உள்ள பொதுமக்கள் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இதுகுறித்து சுமாலியா ஜாஃப்ரி அனுப்பிய செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
பாகிஸ்தான் மற்றும் இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதிகளில் அண்மையில் நடந்த செல் தாக்குதல்களில் 20 பேர் வரை இறந்திருக்கின்றார்கள். இரண்டு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் உயிருக்கு பயந்து தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியிருக்கும் நிலையில் இந்த வன்செயல்கள் கடந்த 10 வருடங்களில் நடந்தவற்றில் மிகவும் மோசமானவையாக பார்க்கப்படுகின்றன. இரண்டு நாடுகளும் இந்த வன்செயல்களை ஆரம்பித்ததாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகின்றார்கள். எப்படி இருந்த போதிலும் இந்த வன்செயல் தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அந்த எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டின் இரண்டு பக்கங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை வணிகம் ஆகியன ஏதோ ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. 70 வயதான நூர் ஹுசைன் அவர்கள் தனது 7 சகோதரர்களை பார்ப்பதற்காக தனது குடும்பத்துடன் இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீருக்கு செல்கின்றார். 58ஆம் ஆண்டில் இந்தியாவை விட்டு வெளியேறிய பின்னர் அவர் அங்கு செல்லுகின்ற 2வது பயணம்தான் இது. ஏனைய பலரைப் போல அவர் வீட்டை விட்டு தப்பி அங்கு செல்லவில்லை, அலுவலகத்துக்காக தான் சென்றார். ஆனால் அப்பொழுது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை திரும்பி வருவதற்கு கட்டுப்பாடு வந்துவிடும் என்று. இவர்களைப் போன்றவர்களுக்கு 2 காஷ்மீர்களுக்கும் இடையில் ஓடுகின்ற பஸ் தான் ஒரே நம்பிக்கை.
பிரிந்து போன குடும்பங்களுக்கு பஸ் சேவை என்பது மிகவும் அவசியமானது. அமைதி நிலை இல்லாத காலங்களிலும் அது நிறுத்தப்படக்கூடாது. இருபக்க காஷ்மீர்காரர்களும் அமைதியையே விரும்புகிறோம்.
இதனைத்தான் பெரும்பாலானோர் இங்கு விரும்புகின்றார்கள். ஆனால் இந்திய பாகிஸ்தான் இடையிலான அதிகரிக்கும் பதட்டம் ஒரு ஸ்திரமின்மையை இங்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. முஷராபாத்திலிருந்து ஸ்ரீநகர் செல்லுகின்ற பஸ் எப்பொழுதும் நிறைந்து வழியும். ஆனால் இன்று அது பாதிதான் நிரம்பியிருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட பழங்கள், காஷ்மீரி விரிப்புகள், மூலிகைகள் ஆகியவற்றை இந்தியாவுக்கு அனுப்பும் வணிகம் வழக்கமாக இருப்பது போல் தெரிந்தாலும் வணிகர் மத்தியில் ஒரு பதட்டம் காணப்படுகின்றது. 2 காஷ்மீர்களுக்கு இடையிலான வணிகம் வருடத்துக்கு $9 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது எந்த நேரத்திலும் நின்று போகக்கூடும்.
காஷ்மீரின் பொருளாதாரம் இந்த வணிகத்தில் தான் தங்கியிருக்கிறது. இதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. இது நின்று போனால் நாங்கள் எங்கள் பணம் முழுவதையும் இழப்போம். அதை மீண்டும் ஆரம்பிக்கவும் முடியாது.
பாகிஸ்தானிய பக்கத்தில் எல்லையில் இருக்கின்ற கிராமத்தில் ஷைன் அக்பர் கான் தனது வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க தடுமாறிக்கொண்டிருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்னதாக தனது முன் திண்ணையில் பிள்ளைகளுக்கு அவர் மாலை உணவு வழங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்திய ராணுவம் சுட ஆரம்பித்தது. அந்த செல்களில் ஒன்றால் அவரது பிள்ளைகளுக்கு காயம் ஏற்பட்டது. சில கிராமத்தவர்கள் இடம்பெயர்ந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் ஷைன் போகவில்லை.
எங்களுக்கு சரியான பயம். துப்பாக்கி சத்தம் கேட்டாலே நான் என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உள்ளே ஓடிவிடுவேன். தொடர்ச்சியான செல்வீச்சு காரணமாக என்னால் தண்ணீர் எடுக்கவோ, உணவு சமைக்கவோ, நிலத்தில் வேலை செய்யவோ முடியவில்லை. ஆனால் இதுதான் எங்கள் நிலம், இதுதான் எங்கள் வீடு. வேறு எங்கு நாங்கள் செல்ல முடியும்?
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அரசியல் பதட்டம் முதலில் காஷ்மீரில் தான் பிரதிபலிக்கும். இரு அணுவல்லமை கொண்ட நாடுகளும் இங்குதான் தமது பதத்தை சோதித்து பார்ப்பார்கள். அண்மைய வன்செயல்கள் குறித்த பயமானது எப்பொழுது இவை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்க வைத்திருக்கின்றது. இரண்டு பக்கத்திலும் ஏற்பட்ட பலமான இழப்பு இந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் நிரந்தர அமைதி என்பது எப்பொழுதும் போல நழுவிக்கொண்டே செல்கின்றது.
பிபிசியின் சுமாலியா ஜாஃப்ரியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். அடுத்து ஓர் அறிவிப்பு.
ஒருத்தர் அவர் இந்த மாட்டு டாக்டர், அவங்க அப்பா உடம்புக்கு முடியாமல் கிடக்காரு, அவர் டாக்டர் வேலை போயிடும்னு சொல்லி சீக்கிரமாக ஊதுவலையை வச்சு தொண்டையை நெரிச்சு கொண்டு விட்டாங்க. இரும்பு பைப்பு சார் அடுப்பு ஊதுவாங்க, அந்த இரும்பு பைப்பை வச்சுக்கிட்டு தொண்டையில் வச்சு நெரிச்சிட்டாங்க. நெரிக்காமல் உசுறு போயிடுச்சு. மறுநாள் அடக்கம் பண்ணிட்டு 3 நாளைக்கு காய்ச்சி ஊத்துட்டு ஓடிடுவாங்க.
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளும் கைகளால் நடத்தப்படுவதில்லை. பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பயோதிப வாழ்வை விரிவாக அலசுகின்ற வேர்களை வெறுக்கும் விடுதுகள் பெட்டகத்தொடர் பிபிசி தமிழோசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறும்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.